بسم الله الرحمن الرحيم.
رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسع حياتي قرآن.
رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسع حياتي قرآن.
رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسع حياتي قرآن.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبكرية سهود رهلي تايم رهلي سهود رهلي. السلام عليكم ورحمة الله وبركاته. الله نوريا بير الرلال அவனுடைய தீனை மார்க்கத்தை கற்று விளங்குகின்ற ஒரு உயரிய சபையில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் வந்து சேர்த்து வைத்திருக்கின்றான். இன்றைய நமது தலைப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த மிக முக்கிய ஒரு நிகழ்வாக திகழ்கின்ற அல் இஸ்ரா வல் மிஅராஜ் நமக்கு எப்படியான படிப்பினைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டலாம் நினைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கக்கூடிய நான்கு மாதங்களில் ஒன்றாக இந்த மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்துக்கென சிறப்பான வணக்கங்கள் எதுவும் கிடையாது. சிறப்பான நோன்புகளோ அல்லது சிறப்பான தொழுகைகளோ என்று எதுவும் இந்த மாதத்துக்கென கிடையாது. ஆனால் இது ஒரு புனிதமான மாதங்களில், போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இந்த மாதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரஜப் மாதத்தில் தான் மிஅராஜ் நிகழ்ந்தது என்ற ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் பரவலாக காணப்பட்டாலும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் மிஅராஜ் எந்த ஆண்டு நிகழ்ந்தது என்பதிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. அந்த கருத்து வேறுபாடுகளிலெல்லாம் மிக நெருக்கமான கருத்தாக திகழ்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மிக நெருக்கமாக ஒரு வருடம் அல்லது அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இந்த பயணம் நிகழ்ந்தது என்ற கருத்து மிக நெருக்கமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய சுன்னா வழிமுறை என்னவென்றால், அல்லாஹு தஆலா மூமின்களை பலப்படுத்துவான். மூமின்களை எப்படி சோதனைகளுக்கு உட்படுத்துவானோ அதேபோன்று மூமின்களை பலப்படுத்தவும் செய்வான் என்பதை அல் குர்ஆனிலே அவன் சொல்லுகின்ற போது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. அல்லாஹு தஆலா மூமின்களை உறுதியான சொல்லை கொண்டு இவ்வுலகிலும் மறுமையிலும் பலப்படுத்துவதாக சொல்கிறான். மூமின்கள் என்று சொல்லும்போது அதிலே முதன்மையானவர்கள் நபிமார்கள். அதில் முதன்மையானவர்களாக நபிமார்கள் தான் வருவார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த மூமின்களை பலப்படுத்துவான், அது அல்லாஹுடைய சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அந்த நிகழ்வுகள் அனைத்தும் அல்லாஹுடைய ரசூலுக்கு மிகப்பெரிய சோதனைகளாக, மிகப்பெரும் துன்பங்களாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மக்காவுடைய வாழ்வென்பதே மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம். அதில் தொடர் நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றவர்கள் குறைஷிகள் சுமார் 3 வருட காலம் ஒரு சமூக பகிஷ்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். எந்த ஒரு தொடர்பும் அவர்களுக்கு வெளி உலகோடு வைத்துக் கொள்ள முடியாது, மக்காவில் உள்ள எவரும் அவர்களோடு தொடர்பு வைக்க முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடியை பற்றி எந்த அளவுக்கு ஒரு நபித்தோழர் சொல்கிறார் என்று சொன்னால், அவர் பசியுடைய அந்த கொடுமையை சொல்கிறார். அந்த பசி எப்பார் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு நீர் நாள் ஒரு தடவை நான் சிறுநீர் கழிக்கின்ற போது அது ஏதோ ஒன்றிலே போய் படுவது போன்று எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. அதன் பிறகு நாம் பார்க்கின்ற போது அங்கே ஒரு தோல் துண்டு இருந்தது. அந்த தோல் துண்டை நான் எடுத்து அதை நான் கழுவி சுத்தப்படுத்தி அதை சாப்பிட்டேன், அதை நான் உணவாக உட்கொண்டேன் என்ற ஒரு நபித்தோழர் சொல்கின்றார். அந்த அளவு ஒரு நெருக்கடி மிக்க ஒரு காலகட்டமாக அந்த 3 வருட காலம் இருந்தது. அல்லாஹுடைய ரசூலும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் குறைஷிகளும் அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த நெருக்கடிக்கு பிறகு இதிலிருந்து விடுபட்டு சுமார் ஒரு 6 மாதம் கழிவதற்குள் அபூ தாலிப் இவ்வுலகை விட்டு பிரிகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய தாவாவுக்கு மிக உறுதுணையாக இருந்த அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்தது என்பது அல்லாஹுடைய ரசூலுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை அளித்த ஒரு நிகழ்வாகும். அல்லாஹுடைய தூதரை குறிப்பிடுவார்கள், அபூ தாலிப் மரணிக்கின்ற வரை இவர்கள் இந்த மக்காவுடைய காபிர்கள் வெளிப்படையாக எந்த ஒரு நெருக்கடியும் எனக்கு தரவில்லை, ஆனால் இப்போது நாலாபுரங்கள் இந்த நெருக்கடிகளை தர ஆரம்பித்து விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவார்கள். அதைத் தொடர்ந்து ரமலானுடைய அதே வருடம் ரமலானுடைய மாதத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வுலகை விட்டு பிரிகின்றார்கள். இதுவும் அல்லாஹுடைய ரசூலுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை அளித்த ஒரு நிகழ்வாகும். அதனால் அந்த ஆண்டை ஆமுல் ஹுசன், கவலைக்குரிய ஆண்டென்று வரலாற்று ஆசிரியர்கள் அதை அடையாளப்படுத்துகின்றார்கள். மக்காவிலே நெருக்கடிகளும் துன்பங்களும் அதிகரிக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் தாவாவுக்காக தாயிஃபை தெரிவு செய்கின்றார்கள். அங்குள்ள மக்களாவது என்னை அரவணைப்பார்களா, இந்த தீனை ஏற்றுக்கொள்வார்களா, அதற்கு ஒரு இடம் அங்கு கிடைக்குமா என்ற ஆவலோடுதான் அல்லாஹுடைய ரசூல் தாயிஃபை நோக்கி பயணிக்கின்றார்கள். அந்த பயணம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக, மக்காவை விட பல மடங்கு நெருக்கடிக்குரிய ஒரு பயணமாகத்தான் அது அமைந்திருந்தது. அங்கு யாரும் அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல், ஏற்றுக்கொள்ள மறுத்தது மாத்திரமல்லாமல் அவர்களை துன்புறுத்தினார்கள். கற்களை எரிந்து அல்லாஹுடைய ரசூலை வேதனைப்படுத்தினார்கள். பல மைல்களுக்கு அல்லாஹுடைய தூதர் இரத்தம் சிந்த தனது அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்கள் பல மைல்கள் நடந்து வருகின்றார்கள். அதில் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அந்த தாயிஃபுடைய பயணத்திலும் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு எந்த அளவுக்கு என்று சொன்னால், தாயிஃபிலிருந்து திரும்புகிறார்கள், மக்காவுக்குள் நுழைய முடியாத நிலை. மக்காவுக்குள் யாராவது அடைகலம் கொடுத்தாக வேண்டும் மக்காவுக்குள் நுழைவதாக இருந்தால். அவர்களுக்கு 2 பேருக்கு தூது அனுப்புகிறார்கள், செய்தி அனுப்புகிறார்கள், அவர்கள் அடைகலம் கொடுக்க முன்வரவில்லை. இறுதியாக முத்தைம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காவிட்டாலும் அவர்தான் அல்லாஹுடைய தூதருக்கு அடைகலம் கொடுப்பதற்கு தான் பிறந்த பூமியில் பிறந்த அந்த மண்ணிலே ஒருவருடைய அடைகலம் இருந்தால்தான் வாழ முடியும் என்ற நிலை உருவாகிறது. அன்பிற்குரிய சகோதரர்கள், இப்படி ஒரு தொடர்ச்சியான நெருக்கடிகளும் துன்பங்களும் மன உளைச்சல்களும் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில இருக்கின்ற போது
இந்த மிஅராஜுடைய நிகழ்வு இந்த பின்னணிகளோடு தான் நோக்கப்பட வேண்டும். இந்த மிஅராஜ் என்ற பயணம் இந்த பின்னணிகளோடு நீங்கள் நோக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய சுன்னா வழிமுறை தனது தூதர்களை பலப்படுத்துவது, தனது தூதர்களை பலப்படுத்துவது என்ற அந்த சுன்னாவினுடைய அடிப்படையிலே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹூ தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இங்கே நிகழ்த்துகிறான். அல்லாஹுடைய ரசூலை பலப்படுத்துகிறான், அவர்களை உறுதியாக்குகின்றான். அல்லாஹூ தாலா அல் குர்ஆனிலே பல நபிமார்களுக்கு இந்த உதவியை செய்ததாக சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், وَكَذَلِكَ نُرِي إِبْرَاهِيمَ مَلَكُوتَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. இவ்வாறுதான் நாம் இப்ராஹிமுக்கு வானங்கள் பூமியுடைய அத்தாட்சிகளை எல்லாம் நாம் காண்பித்தோம். ஏன் காண்பித்தோம்? وَلِيَكُونَ مِنَ الْمُوقِنِينَ. அவர் உறுதிமிக்க ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர் உறுதியுள்ள ஒரு மூமினாக, பலமிக்க ஒரு மூமினாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வானங்கள் பூமியுடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு காண்பித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூர் மலைக்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். அங்கே அல்லாஹு தஆலா மூசாவை அழைத்து சொல்கிறான், இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் அகிலங்களுடைய அதிபதியாக இறைச்சகனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா பல அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை பலப்படுத்தினான் என்பதை குர்ஆனின் மூலம் பார்க்கிறோம். எனவே இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துக்காக அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்திலே சொல்கின்ற போது அதனுடைய முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், சுபஹான, அல்லாஹ் பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் யார்? அவன் தான் தனது அடியாரை ஓர் இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். الذي باركنا حوله, அதனுடைய சுற்றுச்சூழலை நாம் அபிவிருத்தி செய்தோம், பரக்கத்துக்குள்ளாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதனுடைய அதை சூழ உள்ள இடத்தின் சிறப்பையும் இங்கே சொல்கிறான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, ஏன் நாம் அழைத்து சென்றோம் என்று சொன்னால், எமது அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக, எமது அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக அழைத்து சென்றோம். நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரை ஒரே இரவிலே அழைத்து சென்ற இந்த பயணத்தை பற்றி சொல்கிறான். தனது அடியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒருவராக திகழ்கிறார்கள். அல்லாஹு தஆலா இங்கே அவரை சொல்வது அபுத், அடிமை, அடியார். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு, இதுதான் மிகப்பெரிய கண்ணியம். நாம் எந்த அளவு அல்லாஹுக்கு அடிமைகளாக அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன எம்மை கண்ணியப்படுத்துவான், எம்மை அல்லாஹ் உயர்த்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்துக்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் அபுத், அல்லாஹுடைய அடியார், அல்லாஹுடைய அடிமை. இதை விளங்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்துவதாக, உயர்த்துவதாக அல் குர்ஆனின் மூலம் நமக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். ஒரே இரவிலே அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்கிறான். அழைத்து செல்கின்ற இந்த நிகழ்வை பற்றி குர்ஆனிலே வருகின்ற மற்றொரு இடத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, வைது குல்னா லக இன்ன ரப்பக அஹாத பின்நாஸ், நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், நாம் உங்களுக்கு சொன்னோம். எதை சொன்னோம்? உமது ரப் மக்களை சூழ்ந்திருக்கிறான், உமது ரப் மக்களை சூழ்ந்தவனாக இருக்கிறான். உங்களுக்கு எவ்வளவுதான் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் உங்களை துன்புறுத்தினாலும் அந்த ரப்புடைய ஆற்றல் அனைத்தையும் மிகைத்ததாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். உமா ஜஅல்னர் ருயல்லதி அரைனாக், உமக்கு நாம் அந்த மிஅராஜ் அதிலே காண்பித்த அந்த காட்சிகள் என்பது இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், மக்களுக்கு அது ஒரு சோதனையாகத்தான் இருந்தது. மக்களுக்கு அது எப்படி இருந்தது? மக்களுடைய ஈமானை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அது இருந்தது. அப்ப இதுவும் அல்லாஹுடைய சுன்னா, அல்லாஹுடைய வழிமுறை என்ன? அல்லாஹ் மூமின்களை நிச்சயமாக பரிசோதிப்பான். மிஅராஜுடைய பயணம் என்பது அதிகமானவர்கள் இந்த தீனை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது. இவர்கள் உண்மையான மூமின்களாக இருக்கவில்லையோ அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ளாமல் தீனை விட்டே வெளியேறினார்கள். இன்றும் இவர்கள் இந்த நிகழ்வை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கும் அதே தீர்ப்புதான். இவர்கள் இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அல்லது அதற்கு தவறான வியாக்கியானங்கள் கொடுக்கிறார்களோ அவர்களும் அந்த சட்டத்துக்குள் தான் வரப்போகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மிஅராஜுடைய பயணத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய ரூஹு மாத்திரமல்ல, அது ரூஹு மாத்திரம் என்று சொன்னால் அது ஒரு சோதனையாக இல்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், பி அப்திஹி, அடியாரை அழைத்துச் சென்றதாகத்தான் சொல்கிறான், முஹம்மதை அழைத்துச் சென்றதாகத்தான் சொல்கிறான். எதற்காக? அற்புதங்களை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு என்பது அல்லாஹுடைய ரூஹ், அதாவது அல்லாஹுடைய ரசூலுடைய ரூஹோடும் அல்லாஹுடைய ரசூலுடைய உடலோடும் சேர்ந்த ஒரு பயணமாகத்தான் இருந்தது என்பதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது மக்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் இருந்தது. இதில் அல்லாஹ் மக்களை பரிசோதிக்கிறான். அடுத்தது, வஷஜரதல் மல்ஊனா, சபிக்கப்பட்ட அந்த மரம் என்பதும், குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த சபிக்கப்பட்ட மரம் என்பதும் மக்களுக்கு சோதனையாகத்தான் இருக்கிறது. சபிக்கப்பட்ட மரம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய ஒரு மரத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், ஜக்கூம், ஜக்கூம் என்ற ஒரு மரத்தை சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த மரம் நரகத்தில் தான் இருக்கிறது, நரகம் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது, அந்த எரிகின்ற நரகத்தில் தான் அந்த மரமும் இருக்கிறது. அதில் உள்ள முட்களைத்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணவாகவும் அளிக்கப் போகிறான் என்று நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அதுவும் என்னது? ஒரு சோதனை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் இவ்வாறு இவர்களை நாம் என்ன செய்கிறோம்? அச்சத்துக்குள்ளாக்குகிறோம். ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழிகேட்டையும் அழிச்சாட்டியத்தையும் நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்வை பற்றி பேசுகின்ற குர்ஆனுடைய மற்றொரு அத்தியாயம் தான் சூரத்துன் நஜும். சூரத்துன் நஜும் என்ற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய ஆரம்ப வசனங்களும் இந்த நிகழ்வை தெளிவுபடுத்துகிறது. ஒன் நஜ்மி இதா ஹவா, அல்லாஹு தஆலா விழுகின்ற நட்சத்திரங்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்துவிட்டு அவன் சொல்கிறான், மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, உங்களுடைய தோழர் வழிகட்டு விடவில்லை. உங்கள் தோழர் என்றால் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வந்து நேர்வழியிலே பயணிக்கிறார், நேர்வழியில் செல்கிறார் என்ற உத்தரவாதம் அல்லாஹ்விடமிருந்து இருக்கிறதேன். அவர்கள் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய ரசூல். அவர்கள் வரம்பு மீறவும் இல்லை, அவர்கள் வழிகட்டு செல்லவும் இல்லை. அது மாத்திரமல்ல, வமா யந்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி சுயமாக பேசக்கூடியவர் அல்ல. அவர் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது சத்தியம், அது உண்மை. ஏனென்றால் அல்லாஹ்விடமிருந்து வருகின்ற வஹியைத்தான் அவர் பேசுகிறார். அல்லமஹு ஷதீதுல் குவா, பலமிக்க அந்த ஜிப்ரீல் என்ற வானவர் தான் அவருக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஜூ மிர்ரத்தின் வஸ்தவா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் அந்த வசனத்திலே. பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தனது இயற்கையான உருவத்திலே கண்டார், அல்லாஹுடைய ரசூல் பார்த்தார் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஹுவ பில் லுஃபுகில் ஆலா, அந்த தெளிவான அடிவானத்திலே அவர் கண்டார். தும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைன் அவ் அத்னா, ஜிப்ரீல் நெருங்கி வந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு வளைந்த ஒரு ஈட்டியினுடைய ஒரு அம்பினுடைய ஒரு முனை அளவுக்கு அவர்கள் நெருங்கி வந்தார், அல்லது அதைவிட நெருக்கமாக வந்தார். ஃபௌஹா இலா அப்திஹி மா ஔஹா, அவர் என்ன செய்தார்? அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹய இறை செய்தியை அந்த அடியாருக்கு அறிவித்தார். மா கதபல் ஃபுஆது மா ரஆ, எதை அவர்கள் கண்டார்களோ அதை அவரது உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அல்லாஹுடைய ரசூல் எதை கண்டாங்களோ அதைத்தான் என்ன செய்தார்கள்? மக்களுக்கு முன்வைத்தார்கள். அவர்களுடைய உள்ளம் அங்கு பொய் சொல்லவில்லை, பொய்யுரைக்கவில்லை. அஃபதுமாரூனஹு அலா மா யரா, அவர் எதை கண்டாரோ அந்த விஷயத்தில் நீங்கள் அவரோடு தர்க்கம் செய்கின்றீர்களா, அவர்களோடு தர்க்கிக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். வலகத ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா, மறுபடியும் அவர் இறங்கி வருவதை, ஜிப்ரீல் இறங்கி வருவதை அவருடைய அந்த இயற்கையான அந்த வடிவத்திலே திரும்பவும் மறுபடியும் கண்டார். இந்த சிதரத்தில் முந்தஹா, அந்த சிதரத்தில் முந்தஹா என்ற அந்த இடம், அந்த மரத்தினிடத்திலே கண்டார். இந்த ஜன்னத்துல் மஅவா, அதுதான் மூமின்கள், உண்மையான மூமின்கள், அல்லாஹுடைய அடியார்கள் தங்கக்கூடிய அந்த சுவர்க்கம் இருக்கக்கூடிய இடமாகும் என்று. இது யஹ்ஷா சிதரத்தமா யஹ்ஷா, அந்த மரத்தை சூழக்கூடியது சூழ்ந்து கொண்ட போது, மா ஜாகல் பஸரு வமா தகா, அவருடைய பார்வை வலிதவரவும் இல்லை, வரம்பு மீறி செல்லவும் இல்லை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அவர் அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை தான் கண்டார். அல்லாஹுடைய ரசூல் அங்கே கண்டவைகள் என்னது? அல்லாஹுடைய அந்த ரப்புடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை தான் அவர் கண்டார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நிகழ்ந்த இந்த நிகழ்வை விளக்குகின்ற சூரத்து நஜ்முடைய இந்த வசனங்களையும் நாம் நன்றாக படித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் ஏன் நிகழ்த்துகிறான் என்று சொன்னால், உண்மையில் மூமின்களுடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்படவும், அல்லாஹுடைய தூதர் அவரை அல்லாஹ் பலப்படுத்தவும் தான் இந்த மிக பெரும் அத்தாட்சிகளை அவர்களுக்கு காண்பிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்விலே நாம் அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஹதீஸ்கள் இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இந்த நிகழ்வை விளக்குகின்றன. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே உள்ள அந்த ஹதீம் என்ற அந்த வட்டம், அல்லது அந்த ஹிஜ்ர் என்ற வட்டம், அங்கு அந்த இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது என்ற ஒரு ரிவாயத்திலும், மற்றும் ஒரு ரிவாயத்திலே அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹுடைய வீட்டிலே இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற போதும் அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார் என்ற ரிவாயத்துகளை நாம் பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த உம்மு ஹானியுடைய வீட்டினுடைய கூரையை உடைத்துக் கொண்டு வருகின்றார். வளமையாக வீட்டு வாயிலூடாக வரக்கூடியவர், இது ஒரு அசாதாரணமான நிகழ்வு என்ற காரணத்தால் அவர் கூரையை உடைத்துக் கொண்டு அதிலிருந்து இறங்குகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி வந்து அவர் எனது நெஞ்சை பிளக்கின்றார். பிளந்து எனது உள்ளத்தை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜம்ஜம் நீரை கொண்டு அதை கழுவுகின்றார். ஜம்ஜம் நீரை கொண்டு அதை கழுவியதன் பிறகு என்ன செய்யப்படுகிறது? ஒரு தங்க தட்டிலே ஈமானும் ஹிக்மாவும் நிறைத்து கொண்டு வரப்படுகிறது. அதை கொண்டு எனது உள்ளம் நிறைக்கப்படுகிறது, அதை வைத்து பூட்டப்படுகிறது. அதன் பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பயணிப்பதற்காக ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது, அதுதான் புராக் என்று சொல்லப்படுகின்ற, பருக் என்று சொன்னால் மின்னல். இந்த புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அது கொண்டு வரப்பட்டவுடன் அதில் நான் உட்கார முனைகின்ற போது அது கொஞ்சம் அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த வாகனத்தை பார்த்து, அபி முஹம்மதின் தஃபலு ஹாதா, நீர் முஹம்மதோட நீ இப்படி நடந்து கொள்கிறாய் என்று அவர்கள் அந்த வாகனத்தை பார்த்து கேட்கிறார்கள். ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அதாவது அல்லாஹு தஆலா சங்கைப்படுத்தியவர்களில், கண்ணியப்படுத்தியவர்களில் இவரை போன்று ஒருவர் உனது முதுகிலே ஏறியது கிடையாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதன் பிறகு அது அமைதியானது. அல்லாஹுடைய தூதர் அதிலே ஏறி அமர்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், அது கண் எட்டுகின்ற தூரத்துக்கு அது கால்களை வைத்து வேகமாக பறக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அது அந்த வாகனத்தை பற்றி ஹதீஸ்களிலே இன்னும் நாம் பார்க்கின்ற போது கோவேறு கழுதையை விட சிறியதாகவும், அதே போன்று கழுதையை விட கொஞ்சம் பெரிய ஒரு வாகனமாக அந்த வாகனம் இருந்தது என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக செல்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகளில் ஒன்றுதான், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகிறார்கள். அதாவது அவர்களுடைய கபரிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹுடைய தூதர் கண்டார்கள் என்பதும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் பைத்துல் மக்தஸ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைகின்றார்கள். அடைந்து அங்கே அந்த வாகனத்தை புராக்கை கட்டுகின்றார்கள். நபிமார்கள் எந்த இடத்தில் வாகனங்களை கட்டினார்களோ அந்த இடத்திலே அதை கட்டுகிறார்கள். கட்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே போய் அவர்கள் இரண்டு ரகாத்துகள் தொழுகின்றார்கள். தொழுகை முடிந்ததன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வான் உலகை நோக்கி பயணம் ஆரம்பிக்கிறது. இது மிஅராஜ். மஸ்ஜிதுல் அக்ஸா வரை சென்றதை நாம் அல் இஸ்ரா என்று சொல்வோம். அந்த பயணத்துக்கு பேர் அல் இஸ்ரா. அதிலிருந்து வானுலகை நோக்கிய பயணத்துக்கு தான் மிஅராஜ். மிஅராஜ் என்றால் ஏறுவது, அரஜ் என்றால் ஏறினான், உயர்ந்த ஒன்றை ஒன்றை நோக்கி ஏறுவதைத்தான் மிஅராஜ் என்பது குறிக்கிறது. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முராக்குடைய பயணம் என்பது மஸ்ஜிதுல் அக்ஸா வரைதான் இருந்தது. அதன் பிறகு அவர்கள் அங்கு அந்த வாகனத்தை கட்டுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த பயணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தின் பக்கமாக அழைத்து செல்கின்றார்கள். முதல் வானம் அங்கே சென்றவுடன் அந்த வாயில் மூடப்பட்டிருக்கிறது, அது திறக்கப்பட்டிருக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திறக்குமாறு அந்த வானத்திலே உள்ள பொறுப்பாளர் அவரிடம் கேட்டுக்கொள்கின்ற போது அவர்கள் கேட்கிறார்கள், யார் என்று கேட்கிறார்கள். கால அவர் சொல்கிறார், ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உம்மோடு இருப்பது யார் என்று கேட்கின்ற போது அவர் சொல்கிறார், என்னோடு இருப்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்தான் தூதராக அனுப்பப்பட்டவரா என்று இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆம் என்று சொல்லப்பட்டவுடன் அந்த வாயில் திறக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களை, அல்லாஹுடைய நிர்வாகத்தை பாருங்கள். எப்படியான ஒரு நிர்வாகம்! அல்லாஹுடைய அந்த வல்லமை ஆற்றல்களை எல்லாம் இந்த நிகழ்வுகள் ஊடாக நாம் விளங்குவதன் மூலம் எமது ஈமானை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், எமது ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் மூமின்களாகிய நாம் இந்த நிகழ்வை முழுமையாக நம்புகிறோம். ஏன்? நாம் அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுடைய ரசூலை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், மறைவானவற்றை முழுமையாக நம்புகின்ற எமக்கு இதில் அணுவளவும் சந்தேகம் வரக்கூடாது. ஏன்? இது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய மாபெரும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அந்த முதல் வானத்தினுடைய காட்சிகளை பொறுத்தவரையில் அங்கே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வலது பக்கத்திலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவருக்கு இடது பக்கத்திலே ஒரு சமூகம் இருக்கிறது. அவர் வலது பக்கம் திரும்புகின்ற போது அவர் சிரிக்கின்றார், இடது பக்கம் திரும்புகின்ற போது அவர் அழுகின்றார். இவர் எப்படி அல்லாஹுடைய ரசூலை வரவேற்கிறார் என்று சொன்னால், மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வல் இப்னி ஸாலிஹ் என்று அழைக்கிறார். அதாவது ஒரு நபி, சாலிஹான ஒரு நபி, அதே போன்று சாலிஹான எனது மகனை நான் வரவேற்கிறேன், நல்வரவாகட்டும் என்று அவர்கள் வரவேற்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், இவர் யார் என்று கேட்கின்ற போது, இவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவருடைய வலது பக்கத்தில் இருப்பவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள், இவருடைய வலப்பக்கம் இருப்பவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள், இடப்பக்கம் இருப்பவர்கள் நரகத்துக்குரியவர்கள். சுவர்க்கத்துக்குரியவர்களை பார்க்கும் போது சிரிக்கின்றாரேன், அனைத்தும் அவருடைய பிள்ளைகள், அனைத்தும் அவருடைய சந்ததிகள், பிள்ளைகள். அவர் வலது பக்கம் பார்க்கின்ற போது சிரிக்கின்றார், இடது பக்கம் பார்க்கின்ற போது அழுகின்றாரேன், அனைவரும் நரகத்துக்குரியவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நபியுடைய உணர்வை பாருங்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய தந்தை அவர். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே அல்லாஹுடைய ரசூலை சிறந்த ஒரு நபி என்றும் எனது சிறந்த மகன் என்றும் வரவேற்கிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதன் பிறகு இரண்டாவது வானம், இரண்டாவது வானத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த வானத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த நிகழ்வுக்கு முன்னால் நாம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வதஆலி பிஹைர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு நல்லதை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள், நன்மையை கொண்டு எனக்கு துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது வானத்துக்கு வந்தவுடன் அதே கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அதே கேள்விகள், என்ன கேள்விகள்? நீங்கள் யார்? உங்களோடு இருப்பது யார், அவர்தான் அனுப்பப்பட்ட தூதரா, இந்த மூன்று கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. அதற்கு பிறகுதான் அந்த கதவு திறக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் இந்த பயணத்தையும் ரசூலுல்லாஹிடைய மக்காமுடைய வாழ்விலே இதற்கு ஒரு வருடம் அல்லது அதைவிட கொஞ்சம் கூடுதலாக குறைவாக இருக்கலாம், அதற்கு முன்னர் நிகழ்ந்த தாயிபுடைய பயணத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தாயிபுடைய பயணம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அந்த இருவரும் தான் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த தாயிப் என்பது எப்படி அந்த பயணம் ஒரு நெருக்கடியான பயணமாக இருந்திருக்கும் என்பதை நாம் மக்காவிலிருந்து தாயிபை நோக்கி பயணிக்கின்ற போது நாம் புரிந்து கொள்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு மேட்டுப் பகுதி, கட்மலைகள், கல் மலைகள் நிறைந்த பகுதி, இதையெல்லாம் கடந்துதான் அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். சுமார் 100 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் அது ஒட்டகத்தில் பயணிப்பதாக இருந்தால் அந்த பாதைகளில் எவ்வளவு ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் அல்லாஹுடைய ரசூல் பயணித்திருப்பார்கள். நாம் இதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபுக்கு சென்றவுடன் எவ்வளவு மோசமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நடந்து கொண்டார்கள். எந்த ஒரு கண்ணியமும் கௌரவமும் கொடுக்காமல் எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறுவர்களை வைத்து கற்களை கொண்டு எரிந்தார்கள். பல மைல்கள் இரத்தம் வடிய நடக்கின்றார்கள். இவ்வளவு வேதனைகள். இந்த பயணத்தையும் மிஃராஜுடைய பயணத்தையும் கொஞ்சம் ஒப்பு நோக்கி பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த தூதரை இந்த பயணத்தில் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான். எப்படியான ஒரு வாகனத்திலே அமர்த்தி அவர்களை பைத்துல் மக்தஸை நோக்கி அழைத்து வருகிறான். அங்கிருந்து மிகச் சிறந்த வானவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எப்படி வானுலகுக்கு அழைத்து வருகிறான். அந்த ஒவ்வொரு வானத்திலும் அல்லாஹுடைய ரசூலை வரவேற்பதற்காக அல்லாஹு தஆலா தனது நபிமார்களை அமர்த்துகிறான். முதல் வானத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அங்கே வைத்து அவர் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்கிறான். தாயிபுடைய வரவேற்பு எப்படி இருந்தது கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தாயிபில் அல்லாஹ்வுடைய ரசூல் வரவேற்கப்பட்டார்களா அல்லது கேவலப்படுத்தப்பட்டார்களா? என் அருமையான சகோதரர்களே, அங்கு எவரும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பயணத்தில் அல்லாஹு தஆலா சிறந்த நபிமார்களை என்ன செய்கிறான்? முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்பதற்காக, அவருக்காக துஆ செய்வதற்காக அல்லாஹு தஆலா முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைக்கிறான். இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு வானவர்களும் அங்கு இருக்கிறார்கள். அதாவது இரண்டு நபிமார்களும் அங்கு இருக்கிறார்கள். மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஜக்கரியா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இந்த இருவரும் அங்கு இருக்கிறார்கள். அந்த இருவரும் அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்கிறார்கள். வதஆவாலி பிஹைர், நன்மையை எனக்காக பிரார்த்தித்தார்கள், நன்மையை கொண்டு பிரார்த்தித்தார்கள். அதன் பிறகு நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன், அவர்கள் பதில் சொன்னார்கள். பிறகு மூன்றாவது வானம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வானத்துக்கு மத்தியில் இடைவெளியை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த பயணத்தில் மூன்றாவது வானத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அங்கே அதே போன்று கதவை திறக்குமாறு கேட்கப்படுகிறது. மூன்று கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நீங்கள் யார், உங்களோடு இருப்பது யார், அவர்தான் தூதராக அனுப்பப்பட்டவரா? இந்த மூன்று கேள்விகளுக்கு பிறகு மூன்றாவது வானத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது. அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவரை பற்றி சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய அழகின் பாதையை அவருக்கு கொடுத்திருந்தான் என்று சொல்கின்ற அளவுக்கு மிகவும் அழகாக அவர்கள் காட்சியளித்தார்கள். அவர்கள் என்னை வரவேற்றார்கள், நன்மையை கொண்டு எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு நாலாவது வானத்தை நோக்கி நாம் சென்றோம். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்விகளுக்கு, அவர்கள் அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த நான்காவது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு நன்மைக்காக பிரார்த்திக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற வசனம், வரஃபஅனாஹு மகானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நாம் அவரது அந்தஸ்தை உயர்த்தினோம். சிலர் நினைக்கிறாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உயர்த்தப்பட்டார்கள் என்று. அது தவறான நம்பிக்கை. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவரை உயர்த்தியதாக சொல்லவில்லை, அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியதாக சொல்கிறது. வரஃபஅனாஹு மகானன் அலியா, நாம் அவரது அந்தஸ்தை உயர்த்தினோம். அன்பிற்குரிய சகோதரர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், வானுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மறுபடியும் உலகத்துக்கு வருவார்கள். ஆனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு நிகழ்வு நிகழவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஐந்தாவது வானத்தை நோக்கி நாம் செல்கின்றோம். அங்கும் கேள்விகள், அதற்குரிய பதில்கள். அதன் பிறகு வானத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறது. அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எம்மை வரவேற்கிறார்கள். அதே போன்று நன்மைக்காக எனக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அதன் பிறகு நாம் ஆறாவது வானத்துக்கு வருகின்றோம். அங்கு வானத்தினுடைய கதவு கேள்விகளுக்கு பிறகு திறக்கப்படுகிறது. அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எம்மை வரவேற்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்கின்ற போது அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், அவர்கள் அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எதற்காக அழ வேண்டும், ஏன் அழுகின்றீர்கள், மா அபுக்காக் என்று கேட்கின்ற போது, قال يا ربي هذا الغلام الذي بعث بعدي يدخل الجنه, எனக்கு பிறகு வந்த இந்த இளைஞர், இவர் சுவர்க்கத்தில் தனது சமுதாயத்தோடு நுழைகிறார். அப்படி நுழைவது மிக சிறப்புக்குரியதாக இருக்கிறது. எனது சமுதாயத்தோடு நான் நுழைவதை விட அது சிறப்புக்குரியதாகும். அவர் அதிக மக்களோடு தனது சமுதாயத்தோடு சுவர்க்கத்திலே நுழைகிறார். இந்த செய்தி இந்த உம்மத்தினுடைய சிறப்பை சொல்கிறது. எந்த அளவு இந்த உம்மத் சிறப்பு மிக்க ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது என்பதற்கும் இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதன் பிறகு ஏழாவது வானத்துக்கு வருகின்றார்கள். அதே கேள்விகள், அதே பதில்கள். அதற்கு பிறகு வானத்தினுடைய வாயில் திறக்கப்படுகிறது. அங்கு பைத்துல் மஅமூரின் பக்கம் முதுகை பக்கம் காட்டியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லா, உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்கின்றார்கள். அல்லாஹு தஆலா எந்த அளவு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கியிருக்கிறான், இறுதி தூதருக்கு வழங்கினான் என்பதை இந்த நிகழ்வுகள் ஊடாக நாம் விளங்குகிறோம். அருமையான சகோதரர்களே, அங்கே பைத்துல் மஅமூர் அங்குதான் இருக்கிறது. பைத்துல் மஅமூர் என்பது அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில், அதாவது 70,000 வானவர்கள் அதற்குள் நுழைகின்றார்கள். அதற்குள் நுழைந்து அல்லாஹுவை என்ன செய்வார்கள், நினைவு கூறுவார்கள். அவர்கள் வெளியேறிவிட்டால் மறுபடியும் அவர்கள் நுழைவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் என்று சொன்னால், அப்ப வானவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய படைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன், அவனை வணங்குவதற்கும் நினைவு கூறுவதற்கும் இவ்வளவு பிரமாண்டமான படைப்புகளை அவன் படைத்து வைத்திருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அற்பமான ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் எம்மை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எம்மை எவ்வளவு சிறப்பாக்கி இருக்கிறான், இந்த உம்மத்தை எவ்வளவு சிறப்பித்திருக்கிறான். எனவே நாம் அந்த சிறப்புகளை உணர்ந்து வாழுகின்றோமா? அந்த சிறப்புகளுக்கு உண்மையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழுகின்றோமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சித்ரத்துல் முன்தஹா அதன் பக்கமாக அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அதை பற்றி சொல்கின்ற போது அதனுடைய அந்த கிளைகளும் அதனுடைய இலைகளும் யானைகளுடைய காதுகளை போன்று இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் கண்ட காட்சிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அதனுடைய அழகை என்னால் வர்ணிக்க முடியாதென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இன்பகரமான காட்சிகளை எல்லாம் அல்லாஹ் தனது தூதருக்கு காண்பித்தான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு 50,000 தொழுகைகளை வழங்குகிறான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த தொழுகை எவ்வளவு ஒரு அந்தஸ்து, எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு வணக்கம். ஆனால் இன்று இந்த வணக்கம் எவ்வளவு பால்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது தூதரை இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வணக்கம் தான் இந்த தொழுகை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த தொழுகை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற போது ஆறாவது வானத்திலே இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதை உங்களுடைய சமுதாயம் செய்ய மாட்டார்கள், ஏனென்றால் நான் மிகப்பெரிய அனுபவத்தை பெற்ற ஒரு நபியாக நான் இருக்கிறேன், நான் ஒரு சமுதாயத்திலே மிகப்பெரிய அனுபவங்களை பெற்றவர், இதை உங்களுடைய சமுதாயம் இதை செய்யாது, இதை நீங்கள் அல்லாஹ்விடம் போய் குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் குறைத்துக் கொண்டு வருகின்ற போது அதைத்தான் பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஐந்தாக குறைக்கப்படுகிறது. அப்போதும் சொல்கிறார்கள், இந்த உம்மத்தக்கலா யுத்தீகூன், உமது சமுதாயம் இதை செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள், இதை குறைத்துக் கொண்டு வாருங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அதன் பிறகு அதை குறைத்துக் கொண்டு வருவதற்கு அல்லாஹுவிடம் செல்வதற்கு வெட்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தும் அருளும் இந்த உம்மத்துக்கு எந்த அளவு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா இந்த ஐவேளை தொழுகையின் மூலம் 50 நேர தொழுகையுடைய நன்மையை வழங்குகிறான். அல்லாஹு தாலா தொழுகையை குறைத்தாலும் நன்மையை குறைக்கவில்லை. அல்லாஹ் தொழுகையை குறைத்தான், ஆனால் என்ன செய்யவில்லை, நன்மையை குறைக்கவில்லை. ஐவேளை தொழுகைக்கு அல்லாஹு தாலா 50 நேர தொழுகையுடைய நன்மைகளை வழங்குகிறான் என்ற அறிவிப்பும் அங்கு செய்யப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களில் 20க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துகளாக இவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பயணிக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு கௌசர் என்ற அந்த நீரூற்று எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கௌசர் என்பது உமக்கு அல்லாஹ் வழங்கியதாகும், இது மிகவும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான பல சிறப்புகளை கொண்ட ஒரு நீரூற்றாக அது அமைந்திருக்கிறது. அதனுடைய தொலைவென்பது ஒரு மாத காலம், அதனுடைய தண்ணீர் என்பது வெண்மையாக இருக்கிறது, அது நறுமணம் மிக்கதாக அது அமைந்திருக்கிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்டதாக, மன் ஷரிப மின்ஹா, அதிலிருந்து எவர் குடிக்கின்றாரோ அவருக்கு தாகமே ஏற்படாதென்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்புகளை உடைய அந்த மிகப்பெரிய சிறப்பும் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு மகத்தான நிகழ்வு, அந்த பயணத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்து நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்றால் ஃபஜ்ருடைய தொழுகைதான் காலையுடைய தொழுகையாக இருந்தது. அந்த தொழுகையை நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று நடத்தினார்கள் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹுடைய ரசூலுக்கு இருந்திருக்கும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகளே இன்னும் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். திருமீதியிலே வருகின்ற ஒரு செய்தி, அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், யா முஹம்மத், முஹம்மதே, அக்ரி உம்மத்தக மின்னி அஸ்ஸலாம், உங்களுடைய உம்மத்துக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள். சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த உம்மத்துடைய சிறப்பு, இந்த உம்மத்துக்குரிய சிறப்பு அவர்கள் சொல்கிறார்கள். தனது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா முஹம்மத் என்று அழைத்து சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சலாத்தை உங்களுடைய உம்மத்துக்கு எத்தி வையுங்கள். வஅக்பிருஹும், இன்னும் உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், அன்னல் ஜன்னா, இந்த சுவர்க்கம் இருக்கிறதே அது பரிசுத்தமானதாக இருக்கிறது, அது தூய்மையானதாக இருக்கிறது, அதனுடைய மண், அதே போன்று இன்பகரமான நீர் அவர்களுக்கு அந்த சொர்க்கவாசிகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது, அதே போன்று அந்த நிலம் என்பது, அந்த நிலத்திலே எவைகள் நட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், இவைகள் தான் அங்கு நடப்பட வேண்டும். இவைகள் இவைகளை நட்டுமாறும் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிலத்திலே இவைகள் தான் நட்டப்பட வேண்டிய மரங்கள். இவைகளை நாம் நட்டுவிட்டால் நாம் அதற்குரியவர்களாக மாறிவிடுவோம், அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம். சுபஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு ரிவாயத்திலே சொல்கிறார்கள், சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட இந்த வார்த்தைகள் எனக்கு மிக விருப்பமானது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் சுபஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், இவைகளை நாம் அதிகம் அதிகம் சொல்வதன் மூலமாக நமக்கு சொர்க்கத்திலே மரங்கள் நட்டப்படுகின்றன. அப்ப நமக்கு அதன் மூலம் என்ன செய்யும், சுவர்க்கம் உறுதியாகும், அதன் மூலம் நமக்கு சுவர்க்கம் உறுதியாகிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகம் அதிகம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தவர்களாக, தஹ்மீத் செய்தவர்களாக, தஹ்லீல் செய்தவர்களாக, தக்பீர் செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய ரசூலிடம் கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உமது ரப்பை நீங்கள் அங்கே நேரடியாக பார்த்தீர்களா? ஹால அவர்கள் சொன்னார்கள், நூறுன், அவன் ஒரு ஒளியாக இருக்கிறான், அதை நான் எப்படி பார்க்க முடியும் என்றுதான் பதிலளித்தார்கள். எனவே அல்லாஹுடைய ரசூல் மிஅராஜில் நேரடியாக ரப்பை காணவில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இவர்கள் மூன்று விஷயங்களை சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் பொய்யைத்தான் இட்டு கட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒன்று என்ன, இவர்கள் அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய ரசூல் நேரடியாக பார்த்தார்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், குர்ஆனுடைய வசனம், பார்வைகள் அவனை அடையாது, அவனது பார்வைகள் யாவற்றையும் அடையக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று மறைவான இல்ம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிறது என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அவர்கள் பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். மறைவானவற்றை அறியக்கூடியவனாக அல்லாஹ்தான் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியாக இந்த நிகழ்வுகளை நாம் இங்கே கவனிக்கும் போது என்ன விளங்குகிறது, மறுமையில் தான் அல்லாஹுவை பார்ப்பது என்பது அந்த மிகப்பெரிய இன்பம் என்பது மறுமையில் தான் அல்லாஹு தாலா அனைவருக்கும் வாக்களித்திருக்கிறான். அந்த இன்பம் மறுமையில் தான் மிகப்பெரிய இன்பமாக மூமின்களுக்கு இருக்கப் போகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த மாபெரும் நிகழ்வுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு திரும்பி விடுகின்றார்கள். ஆனால் இந்த மாபெரும் நிகழ்வை அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு சூனியக்காரர் என்றும் பைத்தியக்காரர் என்றும் பொய்யர் என்றும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை சொல்லிட்டோம் என்று சொன்னா என்ன ஆயிடும், அது இன்னும் உறுதியாகின்ற ஒரு நிலைதான் அங்கு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது, ஆனால் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் சொல்ல வேண்டும், ஏன், அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய வஹியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அந்த நேரத்திலே அபூஜஹலிடம், அபூஜஹல் அந்த வழியாக செல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நிகழ்வை அபூஜஹலிடம் சொல்கிறார்கள். அபூஜஹல் கேட்டு சொல்கிறான், மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகிறேன், அவர்களிடம் இதை நீர் சொல்வீரா என்று கேட்கிறான். தாவாவுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாவாவுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடியவன் கேட்கிறான், உமக்கு தாவா செய்வதற்கு நான் மக்களை ஒன்று சேர்க்கிறேன் என்று சொல்கிறான். நான் மக்களை ஒன்று சேர்க்கிறேன், நீர் இப்போது என்னிடம் சொன்ன இந்த செய்தியை மக்கள் அனைவரிடம் சொல்வீரா? ஆம், நிச்சயமாக சொல்வேன். மக்களை ஒன்று திரட்டுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் சொல்கிறார்கள். அந்த மக்களிடம் இஸ்ராவுடைய பயணத்தையும் மிஅராஜுடைய பயணத்தையும் சொல்கின்ற போது என்ன செய்கிறார்கள் எதிரிகள், என்ன முடிவு செய்கிறார்கள், அப்ப நாம் போட்ட அந்த உபமானம் என்பது சரியாகத்தான் இருக்கிறது, நாம் சொன்னது சரியாகி போகிவிட்டது, ஈமானிலே உறுதியற்றவர்களும் தீனை விட்டு வெளியேறினார்கள். நறுமையான சகோதரர்கள், அந்த நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நமக்கு விவரியுங்கள், அதை பற்றி வர்ணியுங்கள் என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் அப்படியே நிறுத்துகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதை பார்த்தவர்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை விவரிக்கிறார்கள். அங்கு சென்று வந்தவர்கள் சொல்கிறார்கள், இவர் சரியாகத்தான் சொன்னார், சரியாகத்தான் அதை வர்ணித்தார், ஆனால் அப்படி சொல்லியும் அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் உண்மைப்படுத்த தயாராக இருக்கவில்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதை சொல்லப்பட்ட போது என்ன சொன்னார்கள், அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்தால் அதை நான் உண்மையாக நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், என்றால் இதைவிட வெகு தொலைவில் உள்ளதை நான் நம்புகிறேன், காலையிலும் மாலையிலும் இறைவன் புறத்திலிருந்து இறை செய்தி வருகிறது என்ற செய்திகளை நான் நம்ப தயார் என்றால் இதை எனக்கு நம்புவது என்பது மிக எளிதான காரியம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமின் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடியவைகளை மறைவானவற்றை உறுதியாக நம்ப வேண்டும். அணுவளவும் கடுகளவும் சந்தேகம் அதிலே வரக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்களா, இதை நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் மிகப்பெரிய பரிசை வைத்திருக்கிறான். மறுமையில் மிகப்பெரிய பரிசு யாருக்குத்தான், மூமின்களுக்குத்தான் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த நிகழ்வை, இந்த நிகழ்வு என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்நாளில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு அத்தாட்சி, இதை மூமின்களாகிய நாம் முழுமையாக நம்புகிறோம், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இது மூமினுடைய ஈமானை அதிகப்படுத்துமே தவிர எந்த வகையிலும் அதில் ஒரு குறைவை ஏற்படுத்தாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகளில் நம்மில் யாராவது சந்தேகத்தை உருவாக்க முனைவார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார், அவர்கள் மூமின்கள் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் எவற்றை நம்புமாறு சொல்லி இருக்கிறானோ அவற்றை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த மிஅராஜுடைய நிகழ்விலிருந்து பெற வேண்டிய அந்த உண்மையான படிப்பினைகளை நாம் பெற வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக மிஅராஜுடைய நாளிலே நோன்பு வைப்பது, மிஅராஜை முன்வைத்து முன்னிட்டு கந்தூரி கொடுப்பது, இதெல்லாம் மார்க்கம் சொன்னவைகள் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்நாளில் மிஹராஜ் எந்த வருடம் நடந்தது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்ற போது எந்த மாதம் எந்த நாள் என்பதில் எதுவும் கிடையாது. நமக்கு மாதம் நாள் முக்கியமா அல்லது நிகழ்வு முக்கியமா? உண்மையில் சஹாபாக்களுக்கு அது முக்கியமாக இருந்தா அதை பதிவு செஞ்சிருப்பாங்க. எது முக்கியம்? அந்த நிகழ்வு முக்கியமானது. அந்த நிகழ்விலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் முக்கியமானவைகள். அதை விட்டுட்டு அந்த நாளில் நோன்பு வைக்கிறது, அந்த நாளில் கந்தூரி கொடுப்பது, அந்த நாளில் விசேஷமான வணக்கங்கள் செய்வது, இது பிதுஆ, வழிகேடு. ரசூலுல்லாஹ் அதற்கு பிறகு மதீனாவில் போய் சுமார் 10 வருடங்கள் வாழ்றாங்க. எப்பயாவது மேராஜ சிறப்பித்தார்கள், மேராஜுக்காக நோன்பு நோட்டாங்க, வருதா அப்படி செய்தி? எந்த செய்தியும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இப்படியான பிதத்துகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இப்படியான பிதத்துகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். பெற வேண்டிய உண்மையான படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். என்ன படிப்பினைகளை நமக்கு அந்த வரலாறு சொல்கிறதோ அந்த படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மூமின்களை சோதிப்பான், அதே போன்று மூமின்களை பலப்படுத்துவான். மூமின்கள் என்ன செய்வான்? அல்லாஹ் மூமின்களுடைய ஈமானை பரிசோதிப்பான். அவன் குர்ஆனிலே அதை தெளிவாக சொல்கிறான். சோதிப்பதோடு அதன் பிறகு அந்த மூமின்களை பலப்படுத்துவதாக அவன் குர்ஆனிலே சொல்கிறான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கவுலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. மூமின்களை அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் பலப்படுத்துவான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமானில் சோதனைகள் வரும். சோதனைகள் வரும்போது அதில் நாம் உறுதியை கடைபிடிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவான், அவைகளை எளிதாக்கி தருவான் என்பதற்கு இந்த வரலாறுகள் மிகப்பெரிய சான்றுகளாக ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையான மூமின்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.